ஞாயிறைப்போல் உதித்திருக்கும் புதிய ஆண்டில் அன்பு நெஞ்சங்களே, ஞாயிறு சிந்தனையுடன் வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் நாளுமொரு நல்லெண்ணம், வரலாற்றில் இன்று நிகழ்ந்தவை மற்றும் செய்திகள்.
நாளுமொரு நல்லெண்ணம், வீரமும் தியாகமும். அன்பு உள்ளங்களே, வீரத்தையும் தியாகத்தையும் வாழ்வில் சரிவர கலந்து வாழ்ந்த இருவரின் பிறந்த நாள் ஜனவரி 3. 1760 ஜனவரி 3 பிறந்தவர் கட்டபொம்மன். தனது 30 பாளையக்காரராக அவர் பொறுப்பேற்றார். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி 1799 கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். வீரமும் தியாகமும் இணைந்தன இந்த மாவீரனில். 1840 ஜனவரி 3 பெல்ஜியத்தில் பிறந்தவர் பீட்டர் தமியான். தனது 24 ஒரு குருவாக ஹவாய் தீவில் தன் பணியை ஆரம்பித்தார். அங்கு பரவி வந்த தொழுநோயை கட்டுப்படுத்த அந்த நோய் கண்டவர்கள் மொலாக்கா என்ற இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்த நோயாளிகளுக்காக தன்னையே முழுவதும் அர்ப்பணித்த அருள் தந்தை தமியான் 25 இவர்கள் மத்தியில் பணிபுரிந்து இறுதியில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு 1889 தனது 49 இறையடி சேர்ந்தார். சென்ற 2009 அக்டோபர் 11 இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். வீரமும் தியாகமும் இணைந்தன மாவீரன் கட்டபொம்மனிடம், தியாகமும் வீரமும் இணைந்தன புனித தமியானிடம். வீரமும் தியாகமும் இணைய வேண்டும். வீரமில்லாத தியாகம் வெகு சீக்கிரம் முடங்கிப் போகும். தியாகமில்லாத வீரம் வெகு சீக்கிரம் வெறியாகிப் போகும்.
ஜனவரி 3, 1496 லியோனார்டோ டாவின்சி தனது பறக்கும் இயந்திரம் ஒன்றை சோதனையிட்டது, வெற்றியளிக்கவில்லை.
1870 புரூக்ளின் பாலம் கட்டுமான பணிகள் ஆரம்பமாயின.
1958 மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது.
1959 அலாஸ்கா அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 49 மாநிலமானது. ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்மஸ் நாடகங்களை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். சின்ன வயசுல அந்த நாடகங்கள்ல எனக்கு பிடிச்ச பாத்திரங்கள் யார் தெரியுமா? 3 ராஜாக்கள். அந்த 3 ராஜாக்கள்ல ஒருத்தரா நடிக்கிறதுக்கும் ஆசை. காரணம், அந்த 3 பளபளப்பா உடை அணிந்து கொண்டு தலையில ஒரு தங்க காகிதத்தில் செய்த மகுடம் வைத்து கொண்டு வருவாங்க. இப்படி அலங்காரமாக வந்து போக வேண்டும், அவ்வளவுதான். வசனங்கள் மனப்பாடம் செய்ய தேவையில்லை. சின்ன வயசுல இவ்வளவு எளிதாக பகட்டாக தெரிந்த இந்த அரசர்கள் இன்று என்னை பிரமிக்க வைக்கிறார்கள். ஒரு வகையில பார்க்க போனா என்னை பயமுறுத்துறாங்க. ஏன் இந்த பிரமிப்பு பயம் சொல்றேன்? 3 ராஜாக்கள், 3 அரசர்கள் அல்லது 3 ஞானிகள் என்று பலவாறாக அழைக்கப்படுகின்ற இந்த 3 யார்? வரலாற்று பூர்வமான துல்லியமான பதில்கள் இந்த கேள்விக்கு எளிதில கிடைக்காது. மத்திய நற்செய்தியில மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த 3 கடந்த 20 பல கோடி மக்களுடைய மனங்கள்ல இறைவனை தேடுகின்ற தாகத்தை உண்டாக்கியிருக்கின்றார்கள். இந்த ஒரு காரணம் போதும் இவங்களுக்கு விழா எடுப்பதற்கு. இந்த 3 ஞானிகளை பற்றி இன்றைய நற்செய்தி சொல்வதை கேட்போம்.
மத்தேயின் நற்செய்தி அதிகாரம் 2. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவன் எல்லா தலைமை குருக்களையும், மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். ஏரோதிடம் திரும்பிப் போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள்.
இன்று நாம் கொண்டாடுகின்ற மூன்று அரசர் அல்லது மூன்று ஞானிகளுடைய திருநாள் இறைவன் தன்னை உலகம் அனைத்திற்கும் வெளிப்படுத்திய திருக்காட்சி திருநாள் எனவும் கொண்டாடப்படுகின்றது. இறைவன் தங்களுக்கு மட்டுமே தோன்றுவார் என்று எண்ணி வந்த யூத குலத்தவருக்கு இந்த திருநாள் இதில் பொதிந்திருக்கும் உண்மை அதிர்ச்சியை தந்திருக்கும். வானத்தூதர் வழியாக, எரியும் புதர் வழியாக, இப்படி பலவாறாக தங்களுக்கு மட்டுமே தோன்றிய இறைவன் இன்று மற்றவருக்கும் தோன்றினார் என்பது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. எந்த ஒரு மனித குழுவாலும் ஒழித்து வைக்க முடியாதவர் இறைவன். இறைவன் இந்த உலகத்தினுடைய பொது சொத்து. யாருக்கும் தனிப்பட்ட வகையில் இவர் சொத்தாக முடியாது. உண்மையில பார்க்க போனா இந்த உலகமே அவருடைய சொத்து. இப்படி இருக்க இந்த இறைவனை பங்கு போட்டு பிரித்து அதனால மக்களையும் பிரிக்கின்ற பல எண்ணங்கள் தவறானவை என்பதை சுட்டிக்காட்டும் விழா இந்த விழா. இறைவனையும் மக்களையும் பிரிக்கின்ற பல எண்ணங்கள் இந்த புத்தாண்டில் களையப்பட வேண்டும் என்று முதலில் வேண்டிக் கொள்வோம். தன்னை தேடுகின்ற அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்தும் அழகு இறைவனுடையது. இன்னும் இதில் அழகு என்னவென்றால், அவரை தேடி ஏழு கடல்கள், மலைகள் இவைகளெல்லாம் தாண்டி செல்ல தேவையில்லை. அவர் எப்பொழுதும் எங்கும் நம்மை சூழ்ந்தே இருக்கின்றார். அவரை காண நாம் மறுத்து நம்முடைய கண்களை, அகக்கண்களை மூடிக்கொள்வதால் தான் அவர் தூரமாயிருப்பதைப் போல் நாம் உணர்கின்றோம். இறைவனை தேடுவதைப் பற்றி பிளேஸ் பாஸ்கால் என்பவர் சொல்லிய கருத்துக்களை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். அதுக்கு முன்னால, யார் இந்த பிளேஸ் பாஸ்கால்? உங்களில் பலருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். நாம் இப்போது நாள் முழுவதும் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டருடைய முன்னோடியான ஒரு கணக்கு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் பிளேஸ் பாஸ்கால். இறைவனை தேடுவதை பற்றி இவர் சொன்ன ஒரு வாக்கியம் இது. மூன்று வகை மனிதர்கள் உள்ளனர். முதல் வகையினர் இறைவனை தேடி கண்டுபிடித்து அவருக்கு பணிவிடை செய்பவர்கள். இவர்கள் அறிவாளிகள், மகிழ்வோடு வாழ்பவர்கள். இரண்டாம் வகையினர் இறைவனை காணாது தேடிக்கொண்டிருப்பவர்கள். இவர்களும் அறிவாளிகள், ஆனால் மகிழ்வின்றி வாழ்பவர்கள். மூன்றாம் வகையினர் இறைவனை தேடாமல் காணாமல் இருப்பவர்கள். இவர்கள் மதி இழந்தவர்கள், மகிழ்வையும் இழந்தவர்கள். மரியா, யோசேப்பு ஆகியோர் இந்த முதல் குழுவைச் சேர்ந்தவர்கள். இடையர்களையும் இந்த குழுவில் நாம் சேர்க்கலாம். இறைவனை தேடாமல் காணாமல் தன்னுடைய உலகமே பெரிதென்று அந்த உலகத்தில் தன்னையே கடவுள் நிலைக்கு உயர்த்தி கொண்டு வாழ்ந்த ஏரோது, அவனுக்கு துதிபாடி கொண்டிருந்த குருக்கள், மறைநூல் வல்லுநர், இவர்களெல்லாம் மூன்றாவது வகையினர். மதியையும் மகிழ்வையும் வாழ்வில் தொலைத்தவர்கள் இவர்கள். இந்த ஏரோதை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா சிந்திக்கிறது நமக்கு நல்லது. இன்றைய நற்செய்தியை மேலோட்டமா பார்த்தா ஏரோது இயேசுவை தேடுவது போல தெரியலாம். ஆனா அவன் இயேசுவை தேடியதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த குழந்தையை கொல்வதற்கு. தன்னுடைய அரியணைக்கு, அதிகாரத்திற்கு ஆபத்து வரக்கூடும் என்று நினைத்ததால் தன்னுடைய மனைவியையும் இரண்டு மகன்களையும் கொன்றவன் இந்த ஏரோது. இயேசுவை சும்மா விட்டு வைப்பானா? பிளேஸ் பாஸ்கால் கூறிய இரண்டாவது வகையினரைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞானிகள் இயேசுவை சந்திக்க வந்த இந்த நிகழ்வை பல கோணங்கள்ல நாம் சிந்திக்கலாம். விண்மீன்களின் ஒளியில் நடந்தனர் இந்த ஞானிகள். இந்த ஒரு சிந்தனை இன்றைக்கு போதும். விண்மீன்கள் என்று சொன்னதும் நட்சத்திரங்கள், ஸ்டார்கள் என்ற பல சொற்களும் மனதில் எழுகின்றன. எல்கேஜியில சொல்லித்தரப்பட்ட, இன்றும் சொல்லித்தரப்படுகின்ற ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற குழந்தை பள்ளி பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றன. இந்த வரிகளில் ஆரம்பித்து பின்னர் வாழ்க்கையில் பல ஸ்டார்களை பற்றி நான் பயின்ற பாடங்களெல்லாம் நினைவுக்கு வருகின்றன. தமிழ்நாட்டில் பல ஸ்டார்களை நாம் உருவாக்கிட்டதுனால ஸ்டார்களுக்கு பஞ்சமில்லாமல் போயிருச்சு. ஆனால் இந்த ஸ்டார்களைச் சுற்றி வட்டமிட்டு வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கும் விட்டில் பூச்சிகளை நினைத்தால் வேதனையாக இருக்கின்றது. விண்மீன்களைக் கண்டு பயணம் மேற்கொண்ட இந்த ஞானிகளைப் பற்றி இன்றைய நற்செய்தி சொல்லுகின்ற மற்றொரு விவரம் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். ஒரு சில விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஞானிகள் இந்தியாவிலிருந்தோ ஆசியாவிலிருந்தோ வந்தவர்கள் என்று சொல்வாங்க. இவர்கள் கோள்களை, நட்சத்திரங்களை ஆராய்ந்து வந்தவர்கள். நம்முடைய தாயகத்தில் கோள்களை, நட்சத்திரங்களை வைத்து வாழ்க்கையில பல முடிவுகள் எடுக்கப்படுவதை நினைத்து பார்க்கலாம். ஒருவர் பிறந்த தேதியினால, பிறந்த நேரத்தினால அவருக்கு குறிக்கப்படுகின்ற நட்சத்திரம் அவருடைய வாழ்க்கையில பல நேரங்களில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதையும் நாம் அறிவோம். இப்படி கோள்களையும் நட்சத்திரங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நடத்திச் செல்ல விட்டுவிட்டு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் வழிநடத்தும் பொறுப்பிலிருந்து நாம் விலகி போகின்றோமோ என்பதையும் சிந்திக்கலாம். இந்த ஞானிகள் விண்மீன் தோன்றியதைக் கண்டனர், பயணத்தை மேற்கொண்டனர். விண்மீன் இரவில் மட்டுமே கண்ணுக்கு தெரியும், பகலில் தெரியாது. எனவே இந்த ஞானிகள் ராத்திரியில தங்களுடைய பயணத்தை அதிகம் செய்திருக்க வேண்டும். ராத்திரியில மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் அவ்வளவு எளிதல்லவே. அதுவும் தூரத்தில் தெரிகின்ற ஒரு சிறிய விண்மீனை பல்லாயிரம் விண்மீன்களுக்கு நடுவே மீண்டும் மீண்டும் அடையாளம் கண்டு அந்த விண்மீனை தொடர்வது அவ்வளவு எளிதான காரியமில்லையே. பல இரவுகளில் மேகங்களும் பனிமூட்டமும் இந்த விண்மீனை மறைத்திருக்கும். அந்த நேரங்களில் மேகமும் பனியும் விலகும் வரை காத்திருந்து மீண்டும் அந்த விண்மீனை பார்த்து எத்தனை எத்தனை இரவுகள் இவர்கள் நடந்திருக்க வேண்டும். இத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் ஒரே குறிக்கோளோடு இரவின் துணையில் பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்த அந்த ஞானிகளின் மன உறுதி நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம்.
பேருளி ஒன்று பெத்லகேம் நகரில் குழந்தையாய் உதித்தது, உலகமே ஒளிர மானிடர் மகிழ வாழ்வினை தந்தது.
நாம் வாழுகின்ற இந்த அவசர உலகத்துல விண்மீன்களை பார்ப்பது அரிது, ரொம்பவும் அரிது. நம்மில் பலர் வாழ்வது நகரங்கள்ல. அங்கு இரவும் பகலும் எரிகின்ற செயற்கை விளக்குகளுடைய ஒளியில நாம் வானத்தையே மறந்து வாழ்கின்றோம். வானத்தை நிமிர்ந்து பார்க்க கூட நமக்கு இப்போது நேரமில்லை. எப்போது வானத்தை பார்ப்போம்? மேகங்கள் திரண்டு வரும்போது, ஒருவேளை மழை வருமோ என்ற சந்தேக பார்வையோடு நாம் வானத்தை பார்ப்போம். கருமேகம் சூழும்போது சந்தேகத்தோடு நிமிர்ந்து வானத்தை பார்க்கின்றோம். அதேபோல உள்ளத்திலும் கருமேகங்கள் சூழும்போது மீண்டும் வானத்தை சந்தேகத்தோடு பார்க்கின்றோம். கடவுள் என்ற ஒருவர் அங்கு இருக்கின்றாரா என்பதை தெரிந்து கொள்ள. அன்பு உள்ளங்களே, சந்தேகம் வரும்போது மட்டும் வானத்தை பார்த்தால் அங்கே கருமேகங்கள் மட்டுமே தெரியும். அந்த கருமேகங்களுக்கு பின்னால் கண் சிமிட்டும் விண்மீன்கள் தெரியாது, அந்த விண்மீன்கள் கொடுக்கும் அழைப்பும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில உண்மையான விண்மீன்கள் இப்படி தொலைந்து போகும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மற்ற போலியான செயற்கையான ஸ்டார்கள் மனதை ஆக்கிரமித்து விடுகின்றன. இன்று நாம் சிந்திக்கின்ற இந்த ஞானிகள் எத்தனை இரவுகள் விண்மீனை தொலைத்துவிட்டு வேதனைப்பட்டிருப்பார்கள். இருந்தாலும் இறுதி வரை மனம் தளராமல் பயணத்தை தொடர்ந்தார்கள், இலக்கை அடைந்தார்கள், கடவுளை கண்டார்கள். வெகு தூரத்தில் இருக்கின்ற விண்மீன்களை நோக்கி நம்முடைய பயணங்களை ஆரம்பித்தால் அடுத்திருக்கின்ற அம்புலியிலாவது நாம் காலெடுத்து வைக்க முடியும். கிளம்பும் போதே அடுத்த ஊர் போதுமடா சாமி என்ற குறுகிய குறிக்கோளோடு ஆரம்பித்தால் அடுத்த ஊர் என்ன, அடுத்த வீட்டை கூட நாம் அடைய மாட்டோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற சொற்கள் நினைவுக்கு வருகின்றது இல்லையா? உண்மையான விண்மீன்களை பார்த்ததால், அந்த விண்மீன் காட்டிய பாதையில் சென்றதால், தங்களுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றிய ஞானிகளைப் போல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தங்களையும் தங்களுடைய உலகத்தையும் மாற்றி இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம்.
அமைதியை உலகினில் நிலை நாட்டிட, நீதியும் நேர்மையும் எங்கும் செழித்திட. அமைதியை உலகினில் நிலை நாட்டிட, நீதியும் நேர்மையும் எங்கும் செழித்திட.
ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. இப்பெருவிழாக்குரிய சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.